அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிறம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள்.
அன்புக்குரியவர்களே, இன்று நாம் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கிறோம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு கொண்டாட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதே போல திருவழிபாட்டு ஆண்டையும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஆரம்பிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் இது வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பின் காலமாகவும் இது இருக்க வேண்டும். இவ்வாறு நம் தவக்காலத்தில் நம்மையே நாம் தயாரிக்கிறோமோ, அதே போல இயேசுவினுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து நாம் மனம் மாறி ஆண்டவரை தூய்மையான உள்ளத்தோடு வரவேற்பதற்கு நம்மையே தயாரிக்கக்கூடிய காலமாகவும் திருவருகை காலம் இருக்க வேண்டும். ஆகவே திருவருகை காலத்தை ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாட்களிலே, திருவருகை காலங்களிலே நாம் பல்வேறு காரியங்களை அடையாளங்களாகவும் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான அடையாளம் இந்த மலர் வளையம். திருவருகை காலத்திலே 4 வாரங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வண்ணத்திலே வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி அது ஒவ்வொன்றிற்கும் நாம் ஒரு கருத்து வைத்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வாரம் திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம், எதிர்நோக்கின் வாரமாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த மலர் வளையத்தை நாம் அர்ச்சித்து இந்த முதல் திரியை இன்று நாம் திருப்பலிக்கு முன்பாக ஏற்றி நாம் இந்த திருப்பலிக்குள்ளே மகிழ்ச்சியோடும் தயாரிக்கக்கூடிய அந்த மனநிலையோடும் நாம் ஆரம்பிப்போம். ஜெபிப்பமாக. நம்பினோரை வாழ்விக்கும் இறைவா, வரவிருக்கும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நீதியை நிலைநாட்டும் அறச்செயல் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க உம் மக்களாகிய நாங்கள் எதிர்நோக்கோடு காத்திருக்கின்றோம். மேலும் அவர் வந்து கதவை தட்டும் பொழுது நாங்கள் ஜபத்தில் விழிப்பாயிருந்து மனமகிழ்வோடு அவர் புகழ் பாடுவதை காண்பாராக. அவர் வரும்போது நாங்கள் அவரது வலப்பக்கம் நிற்கவும் அதனால் விண்ணரசை அடைய தகுதி பெறவும் ஆவல் கொள்வோமாக. எங்கள் எதிர்நோக்கினால் நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக மாற எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலிலே சிறப்பாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆரம்பத்திலே சொன்னது போல நாம் தூய்மையான உள்ளத்தோடு இயேசு கிறிஸ்துவை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பலவீனத்தால் செய்த குற்றம் குறைகளை எண்ணி இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் உருக்கமாக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும், அவரது வல பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதியே பெறுவார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், பிரிவு 2, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோட்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்கும் மேலாய் உயர்த்தப்படும். மக்கள் இனங்கள் அதை நோக்கி சாரை சாரையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறியில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை, அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்.
அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்.
அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்கும் போது அகமகிழ்ந்தே, எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உம் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவர் ஆண்டவரின் திருக்குளத்தார் அங்கே செல்கின்றன. இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணையில் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு எருசலேமில் சமாதானம் நிலைநிறுத்தும்படி வேண்டி கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் பலமுடன் வாழ்வாராக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போ. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போ.
இரண்டாம் வாசகம் திருத்துவதர் பவுல் ரோமியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 11-14 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தில் நின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருப்பதை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காம வெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, உமது பேரன்மை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பை எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 37-44 முடிய. மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போது நாம் ஒரு சிறப்பான காலத்தில் அடியெடுத்து வைக்கிறோம், அதாவது திருவருகை காலம், அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய திருவருகை காலம். இந்த காலத்தை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளை இன்னும் ஆண்டவருக்குள்ளே அழைத்து செல்லும். ஏற்கனவே நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்ட போது சொல்லியிருக்கிறோம், நம்முடைய வழிபாடுகளை இப்படி அழகாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. பொது காலம், திருவருகை காலம், தவக்காலம் அப்படின்னு சொல்லி அழகாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த மனநிலையோடு நீங்கள் பயணித்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம், ஒரு மாற்றம். இப்போ திருச்சபை வந்து நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது, இந்த காலகட்டத்தில் இதை இதை செய்யுங்க. இது ஒவ்வொரு வருடமும் நமக்கு அப்படியே மாறிக்கிட்டே வரும். இப்போ லூக்கான செய்தியாளர் தான் போன வாரம் வரைக்கும் நம்மளுக்கு உதவி செய்தார், அவருடைய ரிஃப்ளெக்ஷன்லாம் நம்ம யோசித்தோம். இப்போது இந்த ஆண்டில் ஒரு நம்மளுடைய வழிபாட்டு ஆண்டுகளை வந்து இயர் ஏ, இயர் பி, இயர் சின்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதில் இந்த தொடக்க ஆண்டில் வந்து இந்த வழிபாட்டு காலத்தில் வந்து நம்ம இனிமேல் மத்தேயு நம்ம வழி நடத்துவார். மத்தேயு நற்செய்தியாளருடைய அந்த நற்செய்தியிலிருந்து தான் நமக்கு வாசகங்கள் கொடுக்கப்படும். அப்போது இந்த வழிபாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் முதல் காலம் திருவருகை காலம், அட்வென்ட் என்று சொல்லும். இன்றைக்கி ஒரு அருமையான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் எல்லா பக்கமும் வார்த்தையான தேவன், வல்லமையாய் செயல்படுவதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ கேசி ட்ரிச்சி வந்து கத்தோலிக்கர்கள் மத்தியிலே மட்டுமல்ல, இன்னும் பல கிறிஸ்துவை நம்புகிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு இந்த கேசி ட்ரிச்சியில் நாங்கள் கொடுக்கக்கூடிய இறைவார்த்தை வெளிச்சமானது அநேகரை சென்றடைந்திருக்கிறது. அவர்கள் இதில் என்ன ஒன்று பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னா, நாங்கள் பேசுகிறது போய் சேருதுங்கிறது பெருமையை விட அவர்கள் அந்த வார்த்தையை கேட்கிறார்கள். அதாவது யார் எங்கேருந்து கொடுத்தாலும் கடவுளுடைய வார்த்தை அப்படிங்கிற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை அவர்கள் பெருமையாகி பேசுவதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு சகோதரி ரீனா அப்படின்னு சொல்லி பெங்களூரில் இருக்கிறவங்க, இப்போ சென்னை பக்கம் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அவங்க கத்தோலிக்கர் அல்லாத ஒரு கிறிஸ்தவர். அவர்கள் பெருமையோடு சொன்னாங்க, ஐயா உங்களுடைய சர்மன் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க, வி ஆர் ரியலி வெரி ஹாப்பி, உங்களுடைய இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் நாங்கள் பார்க்குறதில்ல. இப்போ அவங்க மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் என்னோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது இது ஒரு அவங்க வயதான ஒரு காலத்தில் இல்லை, நான் சொல்லக்கூடிய அந்த சகோதரி வந்து ஒரு வயதானவங்க, அதனால் எல்லாம் முடிஞ்சு போகணுன்னு கடவுளை தேடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இளம் பிராயத்தில் அவருடைய கணவரோடு, அவருடைய மகனோடு, அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஒருபுறம் குடும்ப போராட்டங்கள், வாழ்வியல் போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற ஒரு தலமாக அவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ஒரு உதாரணம் தான் சொல்கிறோம், அதனால் இவங்க மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இப்படி அநேக மக்களை நாங்கள் கடவுளுடைய பெயரால் பார்க்கறதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்படி கடவுளுடைய வார்த்தை எல்லாரையும் இணைக்குது, அது ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் மகிழ்ச்சி. அநேகர் வழிகளில் பார்த்துட்டு எங்களோட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை இவ்வளோ பேர் கேட்குறாங்க. நான் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னுடைய அந்த காரை வெளியில் நின்றுச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு இப்படி வந்தேன், காரில் ஏதோ எடுக்கிறதுக்காக கதவை திறந்து கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக போகிற ஒரு பையன் என்னை அப்படியே முறைச்சி பார்த்துட்டே போனார். நான் என்னடா இப்படி உத்து பார்க்குறாரேன்ட்டு நானும் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் வச்சேன், சிரிச்சு வைப்போமே அப்படின்னு சிரித்தேன். அப்படி உடனே அவர், நீங்கள் தானே அந்த யூடியூப்லலாம் இறை செய்தி கொடுக்குறீங்க அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அந்த பையனை கேட்டேன், நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, இந்த ஏரியாவில் உங்களை நான் பார்த்ததில்லையே அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நாங்கள் ஜல்லி இறக்க வந்திருக்கிறோம் அப்படின்னார். ஒரு கட்டடத்துக்கு ஜல்லி இறக்க வந்திருக்கிறோம், அதில் வேலை செய்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு அதுவும் வாலிப பிள்ளைகள், நீங்கள் பாருங்கள், ஆண்டவருடைய செய்தி போகாத இடங்கள் இல்லை. ஆண்டவர் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் எல்லாருக்கும் அவர் வந்து மனங்களை திறந்து வச்சிருக்கிறார். எல்லாருடைய காதுகளுக்குள்ளும் செய்தி ஊற்றப்படுகிறது, அது பாய்ந்து செல்கிறது. அதனால தான் இன்றைக்கி வல்லமை செயல்படலை, வார்த்தை செயல்படலைன்னு யாரும் சொல்ல முடியாது. உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல, வார்த்தையினுடைய வல்லமை கிடைக்கலன்னா நம்ம காதை திறந்து யோசிக்கணும், நம்ம கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும் கடவுளுக்கு உள்ளே வரத்துக்கு. அப்போ தான் அவர் வந்து விண்ணு அதிசயம் செய்வார். பாருங்களேன், நிறைய நிறைய காரியத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் சில பேர்கிட்ட எங்களை அதிகமாக பேச சொல்வார், ஏன்னா அவங்களுக்கு ஆறுதல் தேவை, அதிகமாக பேச சொல்வார். ஒரு சிலர்கிட்ட பேசாதன்னு சொல்வார், ஒருத்தனை அடித்து விரட்டுன்னுருவார். ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார் நம்மகிட்ட. அப்போ ஆண்டவர் எதற்கு இப்படி செய்கிறாரு? நம்மளை சரியாய் வழிநடத்துவதற்காக. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் வெற்றி அடைவாங்க. அதனால தான் இந்த முதல் வாரத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சிறப்பான தலத்தை ஆண்டவர் தலைப்பை கொடுத்து நம்ம சிந்திக்க வைக்கிறார். இன்றைக்கு மூன்று வாசகத்தினுடைய ஒரு மையம் இன்றைக்கி என்ன அப்படின்னா, விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அதுதான் இன்றைக்கி இரண்டு, இதை தான் இந்த வாசகத்தில் நீங்கள் யோசிக்கணும். இந்த மூன்று வாசகத்தில், இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில், நாம் விழிப்பாக இருக்கிறோமா ஆயத்தமாக இருக்கிறோமா, இதை யோசிக்கணும். எல்லாரும் யோசிக்கணும், வாலிப பிள்ளை யோசிக்கணும், சிறு பிள்ளை குழந்தைகளை யோசிக்கணும், குடும்பத்தை வழிநடத்துகிற தாய் தந்தையர் யோசிக்கணும், வயதாகி போன தாத்தா பாட்டி யோசிக்கணும், சாமியார் சிஸ்டர் யோசிக்கணும், ஆயர்கள் யோசிக்கணும், பாப்பரசர் கூட யோசிக்கணும், திருச்சபை வழிநடத்துகிற போதகர்கள் யோசிக்கணும், எல்லாருமே யோசிக்கணும். நம்ம விழிப்பாக இருக்கிறோமா ஆயத்தமாக இருக்கிறோமா, இது எல்லாருக்குமான அழைப்பு. அதனால் நான் பிரசங்கம் வைக்கிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஏற்கனவே நல்லா விழிப்பாக தானே இருக்கிறேன், நான் சொல்ல முடியாது, நானும் யோசிக்கணும். அப்போ விழிப்பாயிருங்கள். இந்த அட்வென்ட் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்கிறோம், திரு வருகை காலம். ஆங்கிலத்தில் தமிழில் நல்லா அழகாக இருக்குது. திருனா என்ன? மதிப்புக்குரிய. நம்ம ஒருத்தரை யாராவது மதிப்புக்குரிய அடையாளப்படுத்தணுன்னா திருன்னு சொல்வோம். இப்போ திரு வருகை, ஒரு மதிப்புக்குரியவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். இதுதான் அதனுடைய புரிதலாக நம்ம பார்க்கலாம். இப்போ அட்வென்ட் அப்படின்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலேருந்து வருது. அட்வென்தோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வருது அட்வென்தோ. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, டு கம் நியரர் அண்ட் நியரர், இன்னும் நெருங்கி வருவதற்கு, இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கமாக வருவது, கம் நியரர். இன்னொரு விதமாக சொல்லணும்னா, பி ஆன் த பாயிண்ட் ஆஃப் அரைவிங், அதாவது நெருங்கி வந்துருச்சு, நம்ம பக்கத்தில் நிற்கிறோம், பாயிண்ட் ஆஃப் அரைவிங், ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது தான் இந்த அட்வென்ட்டுங்கிறது. அதனால தான் விழிப்பாயிரு, எஜ்ஜுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்டாப்பில் சில நேரம் பஸ்ஸில் போவோம், ஒரு இடத்துக்கு போவோம், சில நேரத்தில் அசந்து தூங்கிடுவோம், அந்த இடம் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்களேன். அது போய் அடுத்தது வர எங்கேயாவது இறங்கி அங்கேருந்து, சில நேரம் பஸ்ஸில் சில பேர் தூங்கிடுவாங்க, அப்புறம் கண்டக்டர்லாம் திட்டுறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஒருவேளை நம்ம கூட மாட்டியிருக்கலாம், நான் மாட்டலப்பா, நீங்கள் மாட்டியிருக்கலாம். அப்போ அந்த சம்பவங்களை யோசித்து பார்க்குறபோது, அந்த இடம் வரப்போகுதுன்னா நம்ம என்ன செய்கிறோம், உஷாராகிக்கிறோம், ஐயோ டிரைவர் நிப்பாட்டுவாரா, கரெக்டாக நிப்பாட்டுவாரா, தள்ளி நிப்பாட்டுவாங்களா, நமக்கு சொல்லணுமா, ஒரு அஜிடேஷன் நமக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், எந்திரிச்சு நின்றுக்கிட்டு டிரைவர் கண்டக்டர்னு நம்ம கத்துறோம். அப்போது நம்ம இந்த அட்வென்ட்டுங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு தயாரிப்பை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு மையம் கொண்டு இருக்கிற ஒரு அழுத்தமான செய்தி, விஜிலண்ட் வெயிட்டிங், விஜிலண்ட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். விழிப்பாயிருந்து காத்திருப்பது, விழித்திருந்து காத்திருப்பது, விஜிலண்ட் வெயிட்டிங், அதாவது சும்மா காத்திருப்பதில்லை. இன்றைக்கி நிறைய பேர் காத்திருக்கிறோம், நம்ம பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்காக சில பேர் வருவாங்கன்னு காத்திருக்கிறோம். அப்போ நம்ம சும்மா உட்காந்துருப்போம் அந்த காரியத்துக்காக. ஆனால் இன்றைக்கி கடவுளோடு காத்திருப்பது என்பது சும்மா இருப்பதல்ல. சும்மா உட்காந்துக்கிட்டு நானும் ஆண்டவர் வருவார் காத்திருக்கிறேன், அவங்களாம் வெற்றி அடைய முடியாது, அவங்க கடவுளை பார்க்கவே முடியாது. அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் காத்திருப்பதுன்னா, சும்மா உட்காந்துக்கிட்டு கோயிலுக்கு போனேன், ஞாயிற்றுக்கிழமை பூசையை முடிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நானும் ஒரு கிறிஸ்தவன், கழுத்தில் ஒரு ஜெபமாலை போட்டிருக்கேன், அல்லது நான் சுருவம் போட்டிருக்கேன், அல்லது நான் வந்து வீட்டில் படம் மாட்டியிருக்கிறேன், இதுதான் என்னுடைய அடையாளங்கள். இல்லை, இது அடையாளம் இல்லை, ஆண்டவர் கேட்குற அடையாளம் வேறு. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு உணர்த்த விரும்புகிறார். விஜிலண்ட் வெயிட்டிங் அப்படின்னாக்க, நம்ம பாசிவாக காத்திருக்கிறதில்ல, சும்மா ஏதோ வெறுமையாக காத்திருப்பதல்ல, ஏதோ ஒரு சொன்னாங்க இப்படியெல்லாம் இருந்தால் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு இருக்கிறதில்ல, எதை செய்து நான் ஆண்டவருக்கு உகந்ததை செய்து நான் காத்திருப்பது, எதை செய்தால் கடவுளுக்கு பிடிக்கும் அறிந்து செயலாற்றி காத்திருப்பது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான், அதுக்கு பேர் தான் விஜிலண்ட் வெயிட்டிங், விழித்திருந்து காத்திருப்பது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோப்ஃபுல் ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிறாங்க, அதாவது எதிர்நோக்கை முன்வைத்தவர்களாக நம்ம போகிறோம். அப்போ நம்ம சும்மா வந்து ஒரு காரியத்தை செய்யலை. இப்போ நான் வந்து ஒரு குருவாக இருக்கிறேன், எங்களுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் கிடையாது. நாங்கள் தனியில் தனிமையாக இருக்கிறோம். நான் எங்களை சார்ந்த குருக்கள் கன்னியர்கள் இப்போ இவங்கெல்லாம் வந்து அறிவிலிகளா, இவங்களாம் நாங்களாம் இப்போ அறிவற்றவர்களா, எல்லாம் வாழ தெரியாதவங்க இப்போ அப்படி வந்து கிடக்கிறாங்க சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் செய்ய தான் செய்வாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிற அந்த அடையாளம் என்னென்னா, அந்த எதிர்நோக்கை முன் வைத்திருக்கிறோம். நாங்கள் இப்படி இருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கிறது. இன்றைக்கி நீங்களும் கூட குடும்பத்தில் சில கணவன் மனைவி சில உறவு நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அவங்களோட நம்ம வாழணும், இதுதான் நம்மளுடைய கட்டாயமா, ஏன் வாழணும் அந்த கேள்வி வரும். ஏன் நான் இப்படி இருக்கணும், ஏன் நான் இதை இழக்கணும், நான் சம்பாதிச்ச காசு, நான் எனக்கே நான் உழைச்சி சம்பாதிச்சேன், நான் அதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், நான் கொண்டு போய் ஏதுக்கு போய் அவனுக்கு கொண்டு கொடுக்கணும், ஏழைக்கு கொடுன்னு பைபிள் சொல்லுது, ஏன் அடுத்தவனுக்கு கொடு, உன்னுடைய பொருளை பகிர்ந்து கொள், எல்லாம் சொல்லுது. ஏன் நான் கொடுக்கணும், இந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, எதிர்நோக்கை நம்ம முன்வைத்தவர்களாய் போகிறோம். அப்போ இந்த இழப்புகள் எல்லாம் நம்மளை கொண்டு போய் ஒன்றுமே இல்லாத இடத்துல தள்ள போகிறதில்ல. சம்திங் கோயிங் டு பி கிரேட், ஏதோ ஒன்று பெருசாக இருக்க போகுது நமக்கு. அந்த தான் எதிர்நோக்குன்னு சொல்கிறோம். கண்ணால் தெரிகிறது பேர் எதிர்நோக்கு இல்லை, கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நான் நம்புறது என் கடவுள், என் தேவன் வாக்களித்தபடி அவர் வருவார், அவர் வந்து எனக்குரிய அந்த மாட்சியை கொடுப்பார், அவர் விரும்பிய அந்த அரசாட்சியை நிறுவ போகிறாரு, அந்த அரசாட்சியில் அவருக்கென்று வாழ்ந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருமே அடையாளப்படுத்தப்படுவார்கள். அதுதான் முக்கியம். ஆண்டவர் கூட்டத்தில் இப்போ நம்ம எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ கோடி மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்யுங்க, அங்கே உங்களுக்கு நல்லது நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது எங்கிருந்து வருது? கடவுள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். நான் அந்த பாட்டெல்லாம் பாடுறேன், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்போ அழகான கண்ணுனா என்ன? கடவுள் என்ன மையெல்லாம் விட்டுக்கிட்டு அழகாக வச்சுருக்காரா கண்ணை? இல்லை. அவர் யார் வேலை செய்கிறா, யார் தன்னுடைய அரசாட்சிக்காக உழைக்கிறா, யார் நன்மை செய்கிறா, யார் நேர்மையாக இருக்கிறா, பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ கடவுளுடைய பார்வையிலேருந்து யாரும் தப்ப முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எதிர்நோக்கை முன்வைத்து இருக்குது. நாம் முன்னாடி இருக்கிற ஒரு எதிர்நோக்கு, நம்ம நம்புகிற அந்த நம்பிக்கை, அதை தான் அடுத்த பாயிண்ட் சொல்கிறோம். அதுக்காக நம்ம வந்து ஹோப்ஃபுல் அன்டிசிபேஷன் சொல்கிறோம், அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அடுத்ததாக நம்ம இப்போ சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, ஜாய்ஃபுல் ப்ரிப்பரேஷன், மகிழ்வான தயாரிப்பு, மகிழ்வோடு கூடிய தயாரிப்பு, ஜாய்ஃபுல் ப்ரிப்பரேஷன். அப்போ ஆண்டவர் வரப்போகிறாருன்னா, ஐயோ பூசிக்கு போய் தொலையணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் அடிச்சுக்கிட்டு கடவுளை தேடுறதில்லை. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க, கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்கன்னு நாங்களும் தலையால் அடிக்கிறோம். எல்லா பங்குலையும் எல்லா சாமியாரும் வேதனைப்படுற ஒரே ஒரு விஷயம் இருக்கும்னாக்க அது மக்கள் கோயிலுக்கு வரதில்லை. இப்போ எல்லோரும் எங்களை கொஞ்சம் ஃபாதர்ஸ்லாம் எங்கள் மேலே கொஞ்சம் கோபப்படுறாங்க. என்னென்னா, நீங்களாம் டிவியில் பூசை வைக்கிறதுனால தான், யூடியூப்பில் பூசை வைக்கிறதுனால தான் யாரும் கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பழிபாவம்லாம் எங்கள் தலையில் வருது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்களும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறக்க சொல்லிக்கொண்டு இருப்பது இது தான், நீங்கள் ஆண்டவரை தேடி போங்கன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு இன்னொரு பூசை வீட்டில் பாருங்கள், எங்களுடைய யூடியூப்பில் இன்னும் முடியாதவர்கள், நடக்கவே முடியாதவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த திருப்பலி கிடைக்காதவங்க வீட்டில் இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் அந்நிய மொழியில் பூசை பார்க்குறாங்க, அது ஒன்றும் அவங்களுக்கு புரிதல் இல்லை. அதனால் இந்த பூசை அவங்களுக்கு, திருப்பலி அவங்களுக்கு உதவி செய்யுது. அதனால் நாங்கள் இதை தொடர்ந்து செய்துட்டுருக்குறோம். அதனால் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம கோயிலுக்கு போகிறது மகிழ்ச்சியோடு போகணும், குழந்தை குட்டியை கூட்டிக்கிட்டு மகிழ்ச்சியோடு போகணும். அப்பா வந்து அம்மா வந்தால் தானே அந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி. அப்பா வரமாட்டார், அம்மா அங்கிட்டு போயிடுவாங்க, பிள்ளைய மட்டும் கேட்டி சேர்த்துக்கு வா, நீ கோயிலுக்கு வரணும், அப்போ தான் உனக்கு புது நன்மை. அப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் உன்னை ஒழுங்காக கோயிலுக்கு போக சொல்கிறேன்னு அப்படின்னா எப்படி போவோம்? அது திருப்பி கேட்கும், நீ வரியா கோயிலுக்கு? அப்போ பாருங்கள், அப்பா அம்மா இன்றைக்கெல்லாம் நம்ம எல்லாருமே அந்த மகிழ்ச்சியோடு கூடிய ஒரு பயணம், மகிழ்ச்சியோடு கூடிய ஒரு தயாரிப்பு. இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், இன்றைக்கி நம்ம சோறு போடுறோம் பிள்ளைகளுக்கு, அப்போ அம்மா வந்து சமைச்சிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே சோறு போட்டால் எப்படி இருக்கும்? அதை சாப்பிடுவாங்களா? வீட்டில் இருக்க சாப்பிட முடியுமா? ஒரு வீட்டுக்கு உணவருந்தை கூப்பிட்டுருந்தாங்க, அதை உணவருந்து அவங்க கூப்பிடல, ஒரு இடத்துக்கு பணி செய்ய போயிருந்தோம், அந்த வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா அவங்க யாருமே வெல்கம் பண்ணவே இல்லை, நம்மளை வாங்கன்னு கூப்பிடலை. உள்ளே போயிட்டோம், என்ன பண்ணுறது, அவங்க வீட்டில் தான் சாப்பாடு, எப்படி இருக்கும் அந்த வீட்டில் சோறு சாப்பிட்றதுக்கு? நம்ம என்ன சோறு தண்ணி இல்லாமல் வந்திருக்கோமா? அந்த இடத்துல பணி செய்கிறோம், அந்த இடத்துல அவங்க உணவு கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு இது பணி, அதை அவங்க செய்கிறாங்க. அப்போ உள்ளே வரும்போது அப்படியே வேண்டா விருப்பாக அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல கையை வைக்கிறது அப்படியே கை கூசுது இல்லையா? அது மாதிரி தான் நம்ம கடவுளுடைய காரியத்திலும் பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த வேண்டா விருப்பாக செய்யும் போது கடவுள் அதை குறித்து வேதனைப்படுறார். அப்போ நம்ம கொடுக்குறத மகிழ்ச்சியாக கொடுக்கணும், மகிழ்ச்சியாக கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார், ஜாய்ஃபுல் ப்ரிப்பரேஷன், மகிழ்வின் தயாரிப்பு, மகிழ்வோடு கூடிய தயாரிப்பு. நம்ம செய்கிற ஒரு ஒரு சின்ன காணிக்கை கொடுக்குறீங்க, ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறீங்க, ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க மகிழ்ச்சியோட, ஒரு பல ஒரு சின்ன ஒரு ஒரு நாலு இட்லி நீங்கள் இந்த பிச்சைக்காரனுக்கு ஏழைகளுக்கு வரியவர் உங்கள் வீட்டில் வந்து நிற்பான் கொடுக்கும்போது நல்லா இருக்கியாப்பா சாப்பிடுப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையோடு கொடுங்க, அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையா? ஒரு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது, பேசினா டைம் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு நாலு வாரங்கள் இந்த அட்வெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற நாலு வாரங்கள், இந்தியிலிருந்து நான்கு வாரங்கள் தயாரிப்பு. இதில் ஒரு இன்னொரு ஒத்துமையை பார்க்கக்கூட சிலருக்கு சந்தேகம், இந்த தவ காலத்துலேயும் இப்படி தான் தயாரிப்பு, இதுலேயும் அட்வெண்ட்லேயும் தயாரிப்பு, அப்போ ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு யோசிப்பாங்க. தவக்காலம் அப்படிங்கிறதுனுடைய அடையாளம் வேறு, லென்ட் அப்படின்னு சொல்கிற அந்த தவக்காலம், அதில் வந்து நம்ம பாவங்களுக்காக நம்ம பரிகாரம் ஏற்பது, ரிப்பன்டன்ஸ் சொல்லுவோம், மனமாறுதல், திரும்பி வா அப்படிங்கிற அழைப்பு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். கடவுள் வந்து இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுற அழைப்பு என்னென்னா, திரும்பி வா, மனமாறு, உன் செல்ஃப் டினாயல், அது நம்மையே நம்ம உடைத்து பார்க்கிற ஒரு அடையாளம், அதுதான் தவக்காலம். இந்த அட்வென்ட் அப்படிங்கிறது வந்து ஹோப் அவைட்டிங் ஃபார் ஸ்பெஷல் கெஸ்ட், ஒரு ஒரு பெரிய அதிபதி வரப்போகிறார், அதிகாரி வரப்போகிறாரு, அவருக்காக நம்ம காத்திருக்கிறார், அதுதான் வந்து அந்த அட்வென்ட்டினுடைய அடையாளம். அதனால் லென்ட்டில் வந்து இருக்கிறது போல் மனமாற்றத்திற்காக, அதுக்காக மனம் மாறக்கூடாதுன்னு இல்லை, அவர் வருகைக்கு நீ தயார் செய், எதெல்லாம் தேவையில்லையே எடுத்து போடு, எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமோ அதை வை. இப்போ எப்படி நம்ம திருவிழா வர வீட்டில் விசேஷம் அல்லது ஒரு கிறிஸ்மஸ் வருகிற போது வீட்டெல்லாம் தயார் செய்கிறோமே, அதே போல் நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் நம்ம தயார் செய்கிற ஒரு காலம். இப்போ இந்த அட்வென்ட் என்பது அந்த இரண்டு விதமான அடையாளங்களை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த நம்ம கிறிஸ்மஸுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஜான்வரி நியூ இயர் வருது. அப்போ அந்த நியூ இயர் ஜனவரின்னு நம்ம சொல்கிறோம், ஜான்வரி ஆங்கிலத்தில். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்குற போது, ஜெய்னுஸ் அப்படிங்கிற ஒரு ரோமன் காடு, அவங்களுடைய அடையாளம் அதில் தான் வந்து அந்த ஒரு தெய்வத்தை வச்சுருந்தாங்க. ரோமன் நிறையா தெய்வத்தை ரோமியர்கள் வச்சுருந்தாங்க, அதில் இந்த ஜெய்னுஸுங்கிற காடு கடவுளை வச்சுருந்தாங்க. அவங்க அந்த கடவுளுடைய உருவம் எப்படி வச்சுருந்தாங்கனாக்கா, அவங்க எல்லாம் அறிவாளிகள், அந்த ரோமேயர்கள் கிரேக்கர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து ரொம்ப அறிவு சார்ந்த விதமாக தான் கடவுளெல்லாம் அப்படி உருவாக்கி வச்சுருந்தாங்க. அவங்க எப்படி அதை உருவாக்கியிருந்தாங்கனாக்கா, அந்த தெய்வத்துக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மண்டை, தலை வந்து ஒன்று தான், ரெண்டு பக்கமும் முகம் இருக்கும், இங்கிட்டு ஒரு முகம் பார்க்கும், இங்கிட்டு ஒரு முகம் பார்க்கும். நீங்கள் கூட யூடியூப்பில் போய் இதில் கூகுளில் போய் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் முகம் இருக்கும். அப்போ என்னத்தை அவங்க சொல்ல வந்தாங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடியது இந்த ரோமன் இந்த கடவுள் வந்து துவக்கத்தினுடைய அடையாளம், துவக்கத்தினுடைய அடையாளமாக அவங்க வச்சுருந்தாங்க. அதனால தான் இந்த ஜனவரி மாதம் முதல் மாதமாக வைக்கப்படுகிற. இப்போ இந்த இதில் அவங்க இந்த அடையாளம் எதுக்காக அப்படி கொடுக்குறாங்கனாக்க, பாஸ்ட் கடந்ததையும் பார்க்கணும், ஃப்யூச்சரையும் பார்க்கணும். இப்போ நம்ம ஜனவரி மாதம் வந்து நிற்கிறோன்னா, நம்ம நியூ இயர் செலிப்ரேஷனில் நீங்களே பார்ப்பீங்க, நம்ம வழிபாட்டில் நன்றி இது நடத்துவோம். நம்ம முதல்ல வந்து கடந்தவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுவோம், அதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்காக நம்ம இந்த வழிபாட்டில் ஜெபிப்போம். அப்போ அந்த சிறப்பு அந்த பூசைக்கு முன்னாடி ஒரு சிறப்பு வழிபாடு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, எல்லா ஆலயங்களையும் நடக்கும். நம்ம இரவு வழிபாடு தூங்குறதுக்கு முன்பாக இது நடக்கும். அப்போது கடந்ததை நினைத்து நன்றி செலுத்துதல், கடந்ததையும் பார்க்கறது, நடக்க போகிறதையும் பார்க்கறது, இந்த இரண்டினுடைய அடையாளத்தையும் ஒரு வார்த்தை உள்ளக்க வச்சுருக்குன்னா அதுதான் அட்வென்ட். இந்த அட்வெண்ட்டில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த திருவருகை காலத்தில் வந்து இயேசு சாமி எப்படி வந்தார், ஒரு மானுட நிலை ஏற்றாருங்கிறத நம்ம பார்க்குறோம், ஒரு மனிதனாக பிறந்தாருன்னு. அதுக்கு பிறகு அவர் மீண்டும் வரப்போகிறாரு, இரண்டாவது வருகை அது எப்படி இருக்க போகுது. இது வெறுமையான ஒரு கிறிஸ்மஸுக்கு தயாரிப்பு இல்லை. இன்றைக்கி நிறைய நேரத்தில் தயாரிப்பு தயாரிப்புன்னொன்னே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பையன் போய் அம்மாட்ட சொன்னானா, சாமியார் மூணு நாலு வாரம் ரெண்டு வாரமாக கத்திக்கிட்டு இருக்கிறாரு, தயாரிப்பின் காலம் தயாரிப்பின் காலம்னு, மூணாவது வாரம் வந்துருச்சு, நீ என்ன ஒன்றும் கேட்காமல் இருக்கிற அப்படின்னு அம்மாவை திட்டினான். அம்மா வந்து என்னடா தம்பி நான் செய்யணும் அப்படின்னப்போ அவன் சொன்னானா, முறுக்குக்கு மாவாட்டிட்டியா, அதிர்ஷ்டத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சியா, துணிமணி எடுத்தியா, சாமியாருக்கு இருக்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா அப்படின்னானா. அப்போ ஃபாதர் சொன்ன தயாரிப்பு தயாரிப்புன்னதை இவன் புரிஞ்சுக்கிட்ட விதம் இது தான். இன்றைக்கி அதுவும் இதில் இன்க்ளூடட் தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் தயாரிப்புன்னு ஆண்டவருடைய பீடத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் வேறு. அப்போது இந்த தயாரிப்பின் காலம் என்பது நம்முடைய உள்ளத்தை தயாரிப்பது. அப்போ நம்ம கடந்தவைகளை திரும்பி பார்த்தா தானே தெரியும், நான் எப்படி என்னுடைய ஆத்மாவை வச்சுருந்தேன், என்னுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு, இயேசுவினுடைய அந்த அடையாளமாக நான் இருந்தேன்னா, எனக்காக தன்னுடைய அடையாளத்தை இழந்து இயேசு இறங்கி வந்துட்டார், மானுடன் அடையாளத்தை எடுத்தார், பாவ நிலையை எடுத்தார், மண்ணை தொட முடியாத தெய்வம் மண்ணை தொட்டது. அப்போ நான் வந்து இந்த மண்ணுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நான் எப்படி இருந்தேன், இந்த தெய்வத்தை போல மாறணும் அப்படின்னு தானே நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அப்படி வாழ்ந்தனா அப்போ பாஸ்டை நம்ம திரும்பி பார்க்குறோம், இப்போ ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகிறோங்கிறத திட்டமிடுறோம். இந்த இரண்டையும் நம்ம இந்த செய்தாகணும். இந்த தயாரிப்பு காலத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான காரியம், இந்த இயேசுவை நான் எப்படி சந்திக்கப் போகிறேன். நீங்கள் நிறையா கோயில்களெல்லாம் நிறைய வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு மரத்தை வச்சுருவாங்க, அதில் நிறைய சின்ன சின்ன பெயர்களெல்லாம், யாரையும் பங்கில் இருக்கிற ஏழை மக்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி போட்டுருவாங்க. அல்லது தேவைகள், ஒருத்தருக்கு போர்வை தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு பென்சில் தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு பேனா, ஒருத்தருக்கு பைபிள், அப்படி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதி போட்டுட்டு அதை என்ன செய்வாங்க, மக்கள் போய் எடுத்துக்கணும். ஒவ்வொன்று அவங்களால் முடிஞ்சது, ஒரு சில பேர் அஞ்சு எடுப்பாங்க, ஒரு சில பேர் ஒன்று தான் எடுப்பாங்க, ஒரு சில பேர் ரெண்டு எடுப்பாங்க. அதில் என்ன இருக்குதோ அதை அவங்க வாங்கி கொடுக்கணும் பங்கு சாமியார்கிட்ட. அப்போ ஃபாதர் என்ன செய்வார், அந்த பொருளை அந்த ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பார். யாருக்கு அது போய் சேரணுமோ அவங்களுக்கு கொடுத்து அந்த கிறிஸ்மஸை வந்து அர்த்தமுள்ள தான் மாற்றுவாங்க. இது வந்து ஒரு 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 பங்கு தலங்களில் கொடுக்கப்படுற ஒரு ஒரு ஃபோர்ஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பங்கு சாமியார் யோசித்து செய்கிறது. இப்போ நாம் தனிப்பட்ட விதமாக குடும்பமாக உட்காந்து நம்ம யோசிக்கணும், எப்படி நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், எப்படி சந்திக்க போகிறேன். இப்போ இயேசு குழந்தையாக பிறக்க போகிறார், கிறிஸ்மஸ் வரப்போது இந்த இது இது வந்து ஒரு இமீடியட் உடனடியாக வரப்போகிற ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்வு. அடுத்தது இரண்டாவது வருகைக்கு நான் எப்படி தயாரிக்க போகிறேன். அந்த இரண்டாவது வருகைக்கான தயாரிப்பு என்பது இன்றையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆக இந்த இரண்டையும் நம்ம உணர்ந்து செயல்படத்தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை அழைத்து இந்த செய்திகளை கொடுக்குறாரு. இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் மிக அழகாக சொல்கிறார் பாருங்கள், இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள், உறக்கத்தின் நின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. இன்றைக்கி நிறைய பேர் உறங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதான் நாங்கள் துவக்கத்திலே சொன்னது போல், ஏதோ கோயிலுக்கு போகிறோம் வரோம், நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம் இது. அதனால தான் அவர் நிறைய அடையாளப்படுத்துகிறாரு, இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு. அப்போ இருளின் ஆட்சிக்கு இங்கே எழுதியிருக்கிறது தான் இருளின் ஆட்சிக்குரிய காரியமா அப்படின்னா, இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா இருக்குது. இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. இப்போ ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன், இப்போ அடுத்தவங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியனேன்னு திட்டுறா, நீங்களும் ஒன்று சனியனே அறிவு இருக்காடா, அறிவு இருக்காடா, நீங்களும் திட்டுறீங்கன்னா அங்கே இருள் வருது. நீங்களும் என்னத்தை வைக்கிறீங்க, இருளை வைக்கிறீங்க. அப்போ இருளுக்கு இருள் பதில், பல்லுக்கு பல், அது பழைய ஏற்பாட்டு காலம். இது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. கடவுள் சொல்கிறாரு, ஒருவன் உன்னை ஒரு கண்ணத்தில் அறையிறான்னா மறுக்கண அன்னைக்கு காட்டுன்னா என்ன அர்த்தம், அது வந்து அவனுக்கு எதிராக நீ செயல்படணும்னு அர்த்தம். அவன் இருளை வார்த்தையை வைக்கிறானா, நீ ஒளியின் வார்த்தையை வை. அங்கே இருள் இருக்கிறதுனா அங்கே போய் நன்மையை செய். ஆண்டவர் சொல்லார் பாருங்களேன், ஒரு நேரம் வரும், அந்த அழிவின் நேரத்தில் உங்களை இழுத்துட்டு போவாங்க, உங்களை அடிப்பாங்க, உங்களை வந்து துன்புறுத்துவாங்க, என்னுடைய பெயரால் உங்களை அவமானப்படுத்துவாங்க, இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், இவைகள் நீங்கள் சான்று பகர உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா, இந்த சூழல்கள்லாம் வரும்போது நீங்கள் பயப்படாதீங்க, இவைகள் உங்களுக்கு நீங்கள் சான்று பகர உங்களுக்கு இவைகள் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்வார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய கசப்புகளை சந்திச்சுட்டு வந்திருப்போம். நம்ம மனுஷங்களில் நம்முடைய கணவனோ மனைவியாலேயோ கசப்புகள், பிள்ளைகளால் கசப்புகள், சூழ்நிலைகளால் கசப்புகள், அதனால் நம்ம பேசாமல் கிடப்போம், நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம். பாருங்கள், இதுதானே நமக்கு சான்று பகர கடவுள் கொடுத்த சாட்சிய நேரங்கள், சாட்சிய மனிதர்கள், சாட்சிய சூழல்கள். இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட்டோம், நம்ம நோ அப்படின்னு தள்ளிட்டோம் அப்படின்னா எங்கிருந்து நீங்கள் சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். இருள் இருக்கிற இடத்துல தான் ஒளிக்கு தேவை இருக்கிறது. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்ம என்ன செய்யணும், அங்கே மக்கள் இருளாக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல, நான் எப்படி இருக்கிறேன் சிந்திப்பது, அந்த சூழலை நீங்கள் எதிர்கொண்டு செல்வது, ஆண்டவர் விரும்பும் விதமான சாட்சியாக அங்கே நிற்பது, இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இதைத்தான் நீங்கள் ஃபியூச்சரில் செய்ய முயற்சிக்கணும். இதில் திட்டமிடுறீங்க, இதை இப்படி நான் செய்வேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை இப்படி நான் அமைத்துக்கொள்வேன். ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கணவனுக்கு மனைவிக்கும், மனைவியிடத்தில் ஒரு தவறு, அந்த கணவர் அந்த மனைவியை முழுவதுமாக மன்னிக்கிற அடையாளமாக இருந்தால் அதில் அங்கே தானே இறையாட்சின்னு நம்ம சொல்ல முடியும். கணவர் ஒரு தவறு செய்கிறார், மனைவிக்கு தெரியுது அவர் செய்கிறது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த மனைவி என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் மேலே சரி உங்களை நான் மன்னிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த இடத்துல தானே இறையாட்சி. அப்போ இதைத்தானே கடவுள் விரும்புகிறாரு. அதனால் எல்லாத்துக்கும் மழுங்கையாக நம்ம உட்கார்ந்துருக்கிறது இல்லை, நம்ம செய்ய வேண்டியதை சரியாய் செய்வது, ஆனால் மன்னிப்பு என்று வருகிற பொழுது அவர்களுக்குரிய வாய்ப்பை தருவது. பாருங்கள், இன்றைக்கி இந்த வார்த்தைகளை பார்க்குறப்ப இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட ரோமியர் 13:11 வருகிற வார்த்தைகள் தான் நம்மளுடைய அகுஸ்தினார்னு சொல்லி நம்ம பெருமையாக பேசுகிறோமே, அவருடைய அகுஸ்தினாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஒரு குழந்தை சத்தம் கேட்குது, டேக் அண்ட் ரீடு, டேக் அண்ட் ரீடுன்னு. அவர் போய் திரும்பி பார்க்குறாரு, என்னத்தை எடுத்து வாசிக்கிறதுன்னு தெரியல. அங்கே ஒரு பைபிள் கையில் கிடைக்கிது, அதை புதிய ஏற்பாடு, அதை எடுத்து அவர் அப்படி திருப்புறாரு. திருப்பினோன்னு அதில் கண்ட வார்த்தை இதுதான், ரோமையர் 13:11 வர வார்த்தை என்ன சொல்லுது? இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது, ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக, பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. ஏன்னா இவர் அப்படி தான் இருளின் பிள்ளையாக இருந்தார், அறிவாளி, நல்ல அறிவு அவருக்கு, நல்ல பணம், பெரிய பதவி, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவருடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை, அதை உணர்ந்தார். அவருடைய வார்த்தை அவருக்குள்ளே போச்சு, அவர் ஒளியின் அடையாளமாக மாற விரும்பினார். பாருங்கள், அவர் ஆவிக்குரிய படைக்கலன்களை தூக்கி அணிந்து கொண்டு இன்றைக்கு நாம் அதிசயித்து பார்க்கிற ஒரு அடையாளமாய் புனித அகுஸ்தினார் இருக்கிறார். அவ்வளவு அறிவையும் ஆண்டவருடைய அந்த மகிமைக்காக அவர் கொட்டியிருக்கிறார். இன்றைக்கி திருச்சபையில் அவர் இல்லாமல் நம்ம எதையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய எழுத்துக்கள் ஆழமாக இருக்கிறதுன்னா அவர் செய்த அந்த சிறிய ஒரு அடையாளம், அவர் தன்னை முழுவதுமாய் கடவுளுடைய திட்டத்துக்கு கொடுத்த அந்த நிலை. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளுடைய மத்தேயு நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில், வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் முறை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். சரிங்களா, இந்த வார்த்தையை மட்டும் யோசிங்க, எதையும் அறியாதிருந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அடிச்சுட்டு போகிற வரைக்கும், இது எங்கே எதை குறித்து சொல்கிறாரு? அவர் நோவா காலத்தில் பேழைக்குள் சென்ற அந்த நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு உண்டு குடித்து வந்தார்கள். இதை தான் நம்ம செய்துட்ருக்குறோம். இப்போ எல்லாம் செய்யணும் கண்டிப்பாக, அதுக்காக நம்ம யாரும் கல்யாணம் பண்ணாமல் சாப்பிடாமல் எப்படி இருங்கன்னு சொல்லலை. ஆனால் வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை எதையும் அறியாதிருந்தார்கள். இந்த அறிந்து கொள்ளுதல், இதை பாருங்கள், இந்த வார்த்தையை வச்சுட்டு அப்படியே ஆதாம் ஏவாளுக்கு போங்களேன், அங்கேயும் கடவுள் வந்து அறியாமையே வச்சார், ஒரு அறியாமையே வச்சார். என்ன அறியாமை? கடவுள் ஒரு வார்த்தையை பேசினார், இந்த மரத்தில் இருக்கிற இந்த மரத்தின் கனியை மட்டும் தொடாதப்பா, மற்றதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் விளக்கம் சொல்லலை. ஆனால் அங்கே கடவுள் அவருடைய அறிவை மட்டும் வச்சுட்டு, மாதிரி ஒரு பேய் இருக்குதுப்பா, அவன் பொல்லாதப்பைய பாருங்கள், ஆண்டவர் வேறு அறிவை கொண்டு வந்து அதில் வைக்கலை. தீமையினுடைய அடையாளமாக எதையும் சொல்லவே இல்லை, நன்மையின் வார்த்தைகளை வச்சார். அதை தான் அறிஞ்சிக்கணும், அவன் அறிய வேண்டாததை சொல்லணும்னு கூட கடவுள் யோசிக்கலாது, அதை தள்ளி வச்சிட்டார். அது அவர் கடவுள் வாயிலேருந்து வராது. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இவர்கள் அறியாது இருந்தார்கள்னா எதை அறியாது இருந்தார்கள்? கடவுளுடைய காரியங்களை அறியாது இருந்தார்கள். அங்கே கடவுள் மறைத்தது உலகத்தினுடைய அந்த தீமையினுடைய அடையாளத்தை அவர் மறைத்தார். மனுஷன் இதில் மறைஞ்சு தான் இருக்கணும்னு விரும்பினார். இந்த இடத்துல பாருங்கள், இவங்க அறிந்து வைத்திருந்தாங்க. எதை? உலக அதிகாரத்தை, உலக பெருமையை, களியாட்டத்தை. இன்றைக்கி எதெல்லாம் இருளின் அடையாளமாக இருக்குதோ அதெல்லாம் இவங்க நோவா காலத்தில் அறிஞ்சு வச்சுருந்ததுனால அவர்கள் கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்துக்குள்ளே வர முடியாதபடி அழிந்து போனார்கள். என் அன்புக்குரிய தேவ சமூகமே, இந்த அருமையான நாளில் ஆண்டவர் இவ்வளோத்தையும் நம்மகிட்ட பேசுகிறார். எதற்காகனா, நாம் எல்லோரும் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக. இதை உணர்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவரோட பயணித்து நீங்களும் மற்றவர்களை கை தூக்கி விடுகிற நல்ல சாட்சிகளாக மாறுங்க. ஆண்டவர் நம்மளை சான்று பகரத்தான் அழைக்கிறார். மீண்டுமாய் சொல்கிறோம், இந்த அட்வெண்டில் வந்து ஒரு புதிய ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நம்ம வந்து எல்லாம் மாறிடுச்சு, இந்த ஃபாதர் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டாங்க, இந்த கலரெலாம் மாற்றிட்டாங்க, இனிமேல் இப்படி தான் இருக்கும், பரவாயில்ல, இதெல்லாம் அடையாளங்கள் தான். ஆனால் நம்ம உள்ளார்ந்த ஒரு மாற்றம், ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைக்கிறாரு. ஏதோ நம்ம பங்கு தளத்தில் ஏதோ சின்ன வேலையை செய்துட்டு நம்ம மாறிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம போகிறதில்ல, ஆழமான மாற்றம். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள தனிப்பட்ட மாற்றம் என்று ஒன்று இருக்கிறது, குடும்ப மாற்றம். நாமளும் மாறணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து மாறணும், இன்னும் சமூகமாக நம்ம மாறணும். முதல் வாசகத்தில் வரக்கூடிய அந்த வசனத்தை நீங்கள் மறந்துடவே கூடாது. இதெல்லாம் கடவுள் ஏன் செய்ய விரும்புகிறாரு? முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலினுடைய அந்த முன்மொழியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறோம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். வேற யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. எந்த நாடு பாருங்கள் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தாலும் அங்கே வேதனை வலி தான். எந்த நாடும் வந்து எல்லா நாட்டையும் இணைக்கவே முடியாது. எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரே ஒரு அடையாளம் கடவுளாகிய ஆண்டவர். அவர் எதிர்பார்க்கிற அடையாளம் எப்படி இருக்குது பாருங்கள், இறையரசின் முடிவில்லாத அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். அப்போ முடிவில்லாத அமைதி, அப்போ அந்த அமைதியில் நம்ம நிலைத்திருக்கத்தான் அமைதியின் தேவன் இறங்கி வரப்போகிறார். அப்போ அந்த தேவத்தை நீங்கள் வரவேற்கணும்னா நாம் இருக்கிற இடத்துல நீதி இருக்கணும். நீதி இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும், பண்பு இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும், இரக்கம் இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும். இதுதான் கடவுள் இயேசுவை அணிந்து கொள்கிற விதம். அதனால் நாம் அழிக்கப்படுவோம், ஆனால் நம்மால் அமைதி பிறக்கிறது. பேதுரு தலைக்கலா அலை அறையப்பட்டார், ஆனால் அவர் இழந்தார் தன்னை, அவரால் அமைதி. திருத்தூதர்கள் அப்படியாக தங்களை இழந்து போனார்கள், அவர்களால் ஒரு அமைதி. இன்னைக்கு இந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கிறதுன்னா எத்தனையோ பேர் நன்மைக்காக தங்களையே இழந்து கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லை, எத்தனையோ நல்லவர்கள், அவர்களுடைய ரத்தம்தான் இந்த பூமியை வாழ வைக்கிறது. நீங்களும் இந்த கூட்டத்துக்குள்ளே ஒருவராக இருந்தால் கண்டிப்பாக இரண்டாம் வருகையின் போது இயேசுவை நீங்கள் முகமுகமாக தரிசிக்க முடியும். இந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.